الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم புகழ் அனைத்தும் மேகநாயனான அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஏதோ ஆல முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும், அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லத்தில் அழுத்திக்காப்புடன் வீட்டிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவுகிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசையா செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது இரண்டு இறக்கைகள் உள்ள ஒரு பறவையை போன்றது. ஒரு பறவை பறக்க வேண்டும் என்றால் அதன் இரு பகுதிகளும் சரியாக வேண்டும், இரண்டு இறக்கைகளும் சரியாக இருக்க வேண்டும். இதே போன்றுதான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று படைத்தவனுடைய பகுதி, அடுத்தது படைப்புகளுடைய பகுதி. இந்த இரண்டு பகுதியையும் இஸ்லாம் ஒன்றாக பேசுகிறது. மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியிலே முடிய வேண்டும் என்றால் அல்லாஹ் எமக்கு அளிக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் எம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு பகுதியை நாம் பார்த்துக் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு பக்க சிந்தனையோடு வாழ்ந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு பகுதியை இஸ்லாம் பல இடங்களிலே ஒன்றாக சேர்த்து பேசுகிறது, ஒரே கட்டத்திலே சொல்லி காட்டுகிறது, ஒரே குரானுடைய வசனங்கள் இவைகளை சொல்லித் தருகிறது. அதே போன்றுதான் ஒரே நபியுடைய வார்த்தைகள் ஹதீஸுகள் இவ்விடயங்களை தெளிவுபடுத்துகிறது. அருமையானவர்களே, உதாரணத்திற்கு பாருங்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இஸ்லாம் ஈமான் என்பது 70 அதிகமான கிளைகளை கொண்டது. அதிலே முதன்மையானது அஇலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய பகுதி மிக உயர்ந்தது. அது அதனாகா இறுதியானது, கடைசியானது இமாமத்துல் அதானி தரீக், பாதையிலே இன்னொருவருக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றி விடுவது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் முதல் கிளை அது அல்லாஹோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. வானத்துக்கு மேலே, அரசுக்கு மேலே அது செல்கிறது. கடைசியாக இமாமத்துல் அதா பாதையோடு வந்து முடிகிறது. அல்லாஹ்வுடைய மாளிகை என்றால் நம்மிடத்தில் ஒரு அச்சம் இருக்கிறது, அதை சுத்தமாக வைப்போம், சரியாக வைப்போம், பக்குவமாக இருப்போம். சகோதரர்களே, அதே நேரத்தில் பாதையிலே அழுக்கை நாம் போட்டு விடுவோம். மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய இல்லம், பயப்படுகிறோம். பாதையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், பாதையை பற்றியும் இஸ்லாம் பேசி இருக்கிறது. மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கும் இஸ்லாம் பாதையிலே காட்டுவதில்லை, வெளியே நாம் காட்டுவதில்லை. எனவே அந்நியருக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டிய கட்டம் ஏற்பட்டால் அவர்களுக்கு பள்ளியிலே வெள்ளை விரிக்க வேண்டும், அவர்களுடைய மொழியிலே குத்துபாக்கள் ஓதப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு அழகான மார்க்கமா இஸ்லாம், ஆனால் முஸ்லிம்களிடம் அது இல்லையே, நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். கண்ணினி கல்லாவின் நல்லடியார்களே, மஸ்ஜிதிலே எப்படி மகத்துவமாக பக்குவமாக இஸ்லாம் பேணப்படுகிறதோ அதே போன்றுதான் வெளி வாழ்க்கையிலும் இஸ்லாம் வர வேண்டும். கண்ணினி கல்லாவின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலே இரண்டு விடயங்களை சொன்னார்கள். அஸ்ஸலாம் அஸ்ஸலா, தொழுகை, தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பகுதி. அடுத்ததாக சொன்னார்கள், வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களிடத்திலே விலை கொடுத்து வாங்கிய அடிமை இருந்தாலும் அவரோடும் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பகுதிய சில வேளை நாங்கள் முன்சப்பில் இருந்து நிறைவேற்றுவோம், தொழுக. அதே பள்ளியில வேலை செய்யற முஅத்தின் ஹஸ்ரத் பாவம், அவருக்கு பேசுற பேச்சு அவருடைய உள்ளம் கண்ணாடி துண்டு மாறி குடுவாய் போகிறது. நிர்வாகிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு அம்மனைவியை பண்பாக பார்த்துக் கொள்ள தெரியும், பிள்ளையோடு கொஞ்சி விளையாட தெரியும், பாசமாக நடக்க தெரியும், தன்னிடம் வேலை செய்யும் வேலையாட்கள் அவர்கள் அவர்களுடைய உண்மைகள் உரிமைகள் அவருடைய ஹக்குகள் பறிக்கப்படுகிறது. சகோதரர்களே, மிக கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள். உங்களுடைய பொஸ்ஸை பார்த்தா நல்ல மனுஷன் மாறுகிறாரே, அது உங்களோட இருந்து பார்க்கணும், பழகி பார்க்கணும். உங்களோட கணவனை பார்த்தா நடந்தா பூச்சியும் சாகாதே, அவர் அது வெளியில வீட்டுக்குள்ள வந்த புலி மாறி இருப்பார். பண்பாடு, இவ்வளவு நல்ல மனிதனா, உங்களோட மகளுக்கு தலாக்க சொல்லிட்டாரே, இவ்வளவு நல்லா நடக்கிறவரே, இவ்வளவு மார்க்கம் பேசுறவரே, அவரோட வாழ்ந்து பார்த்தா தெரியும். இதைத்தான் சலதாலின் சொல்றாங்க. அல்லாட சில பகுதிகள் அது கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும். தொழுகை இல்லாண்ட அவனோட வாழ்க்கையில எந்த அறுத்தமுமே இல்லை, எந்த பகுதியும் இல்லை. இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு அவன் தகுதியே இல்லை. சொந்த மகளுடைய திருமணத்தை கூட செய்து வைக்க முடியாதே, யாருடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லையோ. தன்னுடைய மகளை ஹலாலாக்கி கொடுப்பதாக இருந்தால் கூட அவனுடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்க வேண்டும். சகோதரர்களே, அது பிரதானமானது. அஸ்ஸலா சக்கராத்துல நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அதுதான் தொழுகை இல்லாத மனிதனுக்கு முஸ்லிம் மையவாடியில் அவனுடைய உடம்பை அடக்க வேண்டாம் என்று ஷரியத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவனை குளிப்பாட்ட வேண்டாம், அவனை கபன் செய்ய வேண்டாம். இது ஒரு பகுதி எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக வெல்லாம். அதே போன்றுதான் அடுத்த பகுதியும். இந்த ரெண்டு பகுதியையும் சரியாக்க வேண்டும். கண்ணிமி கல்லாவின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயங்களை மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். ஒரு அமானித சொத்து பள்ளிக்குள் இருந்த ஒரு புத்தகம், ஒரு குர்ஆன், ஒரு காப்பத்துண்டே, இதெல்லாம் மதிப்பாக இருக்கும். வெளியில சகோதரர்களே, ஹஜர் அஸ்வத முத்தமிடுறது இபாதத், ஆனா அடுத்த வந்த காலை மிரிச்சுடுறது ஹராம். கண்ணிமி கல்லாவின் நல்லடியார்களே, ஹுத்பாவுக்கு வந்துகிறீங்க, நீங்க சாஞ்சு உட்கார்ந்துக்கிறீங்க, கிப்லாவை நோக்கி உட்காருங்க, உது தூக்கம் போனா உது இல்லாம தொழுகை தொழுவது ஹராம். ஹராம் எப்படி? தொழக்கூடிய நேரத்தில் நீங்க சாய்ந்திருக்க உங்களோட கழுத்தை தாண்டி அல்லது உங்களோட பிறடைய மிரிச்சு கொண்டு வந்து உட்காருவாருண்டா, அவரை நீங்க நரகவாதி ஆக்குறீங்க உங்களோட செயலால. அதனாலதான் முன்னால வாரது மாதிரி சிறப்பு தான் சரியா ஒழுக்கமா உட்காடுறதும். ஏன்? அடுத்தவன் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது, இல்லாண்ட அவர் ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கிறது. தொழுகைக்கு வந்து கூட இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கலாம். ரோட்ல போக்கொலே, வியாபாரம் செய்யக்கொலே, யோசித்து பாருங்க பாப்போம். அது வேற தலைப்பு சகோதரர்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் ஆமீன் சொன்னீங்க? சொன்னாங்க, முதலாவது படியிலே ஆமீன் என்று சொன்னேன். என்ன காரணம்? ஆமீன் என்று சொன்னதற்கு காரணம், ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறார்கள், பதுவா செய்கிறார்கள், நான் ஆமீன் சொல்லுகிறேன். என்ன பதுவா? யார் ரமலானை அடைகிறாரோ அந்த பாக்கியத்தை அடைந்து மன்னிப்பு பெறவில்லை, அவன் நாசமாகட்டும். அது முதலாவது படியில. இரண்டாவது படிக்கு வாங்க சகோதரர்கள், என்ன சொன்னாங்க? வருடத்து ஒரு தடவை வரக்கூடிய ரமலான் அது கண்ணியமா மதிக்கப்பட வேண்டும். அதுல தௌபா இல்லாம சவ்வால் வரக்கூடாது. சகோதரர்களே, கண்ணிமி கல்லாவின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இரண்டாம் படியிலே சிலதாக சொல்லுகின்றார்கள். உங்களுடைய வீட்டிலே இருக்கும் தாய் தந்தை 360 நாள் நீக்கிறவன், ரமலான் வருடத்துக்கு ஒரு தடவை வர, அவங்களுடைய விஷயத்தையும் கவனம் செலுத்துங்க. அவங்களின் மூலமாக நரக விடுதலை பெறப்பட வேண்டும், அவர்கள் மூலமாக தௌபா கிடைக்க வேண்டும். யாருக்கு தௌபா இல்லையோ சகோதரர்களே, பெற்றோரின் மூலமாக தௌபா இல்லாத மனிதன் நாசமாகட்டும் என்று சரதாசன் மிம்பர்ல வச்சு சொல்றான். உண்மையில் என்னுடைய ஹொத்துபாவுடைய தலைப்பும் பண்பாடுகளிலே அகலாக்குகளிலே முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பெற்றோர்களை பற்றி தான் நான் பேசுறேன். ரெண்டு பகுதி, அதில் ஒரு பகுதி பண்பாடு அகலாக் குணம். அந்த குணத்தில முதன்மையாக பண்பை காட்ட வேண்டியவர் அன்பு தாயும் தந்தையும். சகோதரர்களே, உண்மையில் இஸ்லாம் இதுக்கு குர்ஆன் வசனங்களை சொல்லித்தான் ஒரு மனிதனுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உம்மா அப்பா பாருங்கோ, உம்மா அப்பா கவனிங்கோ, உம்மா அப்பா கண்ணியப்படுத்துங்கோண்டே அடி மனது பேச வேண்டும். ஒரு மனிதனுடைய மனிதனாக இருந்து ஒரு மனிதன் யோசித்தால் உண்மையிலே அவனுடைய அடிமனது சொல்லும், என்னுடைய தாயும் தந்தையும் அவர்கள் என்னை பெற்றெடுப்பதற்கு என்ன பாடுபட்டிருப்பார்கள். இந்த உடம்பிலே ஓடும் ரத்தம் இது எனக்கு சொந்தமானதல்ல, தாயின் கற்பதையிலே வைத்து உருவானது. இந்த உடம்பு தாயின் கற்பதையிலே வைத்து உருவானது. இந்த உடம்புக்குள் இருக்கும் உயிர் தாயின் கற்பதையிலே வைத்து ஊதப்பட்டது. சகோதரர்களே, என்னை காணவும் இல்லை, என் நிறமும் தெரியாது, என் உயிரமும் தெரியாது, என் குணமும் தெரியாது. நான் அவவை அடிப்பேனோ பிடிப்பேனோ வளர் பாதுகாப்பேனோ எந்த ஒன்றுமே தெரியாம 9 மாதமா எத்தனை கஷ்டங்கள். எல்லோரும் தூங்குவார்கள், தந்தை கூட தூங்கிவிடலாம். சில வேளை வருத்தம் வரும் பொழுது எழுது உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பான். கற்பத்திலே இருந்து கஷ்டம் கொடுக்க தொடங்கி இருக்கிறோம். சகோதரர்களே, அத்துணை கஷ்டங்களையும் சுமந்து எம்மை பெற்றெடுத்திருக்கிறாரே அந்த அன்பு தாய், அந்த தந்தை. இவர்களை பார்ப்பது கடமை அல்ல, கடன். மனைவியை பார்க்கிறது கடமை, பிள்ளைகளை பார்க்கிறது கடமை, பக்கத்து வீட்டை பார்க்கிறது கடமை. சகோதரர்களே, பெற்றோர்களை பார்ப்பது கடமை அல்ல, ஒரு கடன். திருப்பி கொடுத்துட்டான் கபுராளி ஆகணும். மையத்தை கொண்டு வந்து வச்சுக்கொண்டே கடன் இது. நான தம்பிட்ட கேளுங்கன்னு கேட்டா எத்தனை கோடி இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனா உம்மா அப்பா மட்டும் அவங்கள்ட்ட எடுத்த கடனை மட்டும் அவங்கள பார்க்க வேண்டிய முறையில பார்க்காம கபுராளியானா அந்த கடனை மஹ்ஷர் மைதானத்தை அடக்கேறாது, சக்கராத்தையும் அடக்கேறாது. சகோதரர்களே, உண்மையிலே யோசித்து பார்த்தா எங்களுக்கு இயலாத ஒரு காலம், அவங்களுக்கு ஏழுமான காலம். மனித வாழ்க்கையில 3 கட்டங்கள் உண்டு. ஏழாம சின்ன புள்ள, ரெண்டாவது நல்ல பலம், மூணாவது பலையீனம். 2 இயலாமைக்கு இடையிலே ஒரு பலமான காலம்தான் மனிதன் மிக பெருமதியான காலம். அப்ப நாங்க சின்னதா இருக்கும் பொழுது மலமும் தெரியாது, மலரும் தெரியாது, வலதும் தெரியாது, இடதும் தெரியாது. இருட்டில் தூங்கி எழும்பி தாய் அங்கே இருக்கிறான், ஆனா தாய் இல்லைன்னு நினைச்சு கதறி அழுதிருப்போம். வாப்ப கடைக்கு கூட்டிக் கொண்டு போய் தந்தை பக்கத்தில் விட்டுட்டு கொஞ்சம் மீறி வருகிறேன் என்பதாக 1 நிமிடம் தாமதத்திருந்தால் அழுது புலம்பி இருப்போம். அறிவும் இல்ல, தெளிவும் இல்ல, உடம்புல பலமும் இல்ல. எங்களை வளர்த்தவங்க யார், எங்களை பார்த்தவர்கள் யார், எங்களை ஆளாக்கியவர்கள் யார்? இப்ப அவங்க 3வது கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப கடனை திருப்பி கொடுங்க. இப்ப புள்ள சொல்லுது எப்பதான் போய் சேருமோ, எங்களை 7வது காலத்துல சொன்னாங்க இது இப்பதான் வளருமோ. கெஞ்சி வளர்த்தாங்க, கொஞ்சி வளர்த்தாங்க, அழக ஆளாக்கினாங்க. இப்ப அவர்களுக்கு அந்த 7வது கட்டம் வந்து உம்மவன் பாப்பவன் பார்த்து பேசப்படாத, நீங்க உங்களுக்கு விளப்பம் இல்ல. பாவம் இந்த மகன், இவர் விளங்கித்தான் பேசுறாரா? உங்களுக்கு விளப்பம் இல்லாத காலத்துல அத்துணையை விளங்கப்படுத்தினது யாரு? மனத்தை வாயில் போட்ட நேரத்திலே சுத்தம் செய்து தந்தது யார்? அன்பு தாய். சகோதரர்களே, இவ்வளவு பாசமான தாய், அவர்களை பார்ப்பதே உண்மையில் ஒரு கடமையாக இஸ்லாம் காட்டுகிறது. பார்ப்பது ஏன் சகோதரர்களை கடமை? நாட்டில வேலை செஞ்சா பென்ஷன் இது இல்லன்னா விடுவோமா? ஆனா வீட்டில வேலை செஞ்ச அன்பு தாய்க்கு அடியையும் உதையும் கொடுத்து வெளியே வீசுறாங்க, விரட்டுறாங்க. 10 பிள்ளைகளை கடன் பட்டு இடியாப்பம் சுற்றி தெச்சு கூலி வேலை செஞ்சு நாடு கடந்து வெளிநாட்டுல பறந்து மூட சுமந்து சுபஹான் அல்லாஹ், எத்தனையோ கஷ்டங்களோட பெற்றெடுத்த அன்பு தாயையும் தந்தையையும். சகோதரர்களே, இப்ப 10 பிள்ளைகள் சேர்ந்து மொபைல் செய்து வச்சுக்குது. தாத்தா உங்களோட வீட்டுல நிக்கட்டும், எங்களோட வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாதே, சல்லி வேணும் தாத்தாரே. உங்களோட பணம் தேவையில்ல உண்மைக்கு, உங்களோட குணம் தேவை உண்மைக்கு. உங்களோட பணம் அல்ல பெருசி தாய்க்கு. சகோதரர்களே, உங்களோட குணம் இருக்கணும் அன்பு தாய்க்கு. கண்ணிவி கல்லாவின் நல்லடியார்களே, ஆனா ஒரு தாய் வீட்டிலிருந்து விரட்டப்படுறான், நடமாடும் சேவை உமாவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்? 5 நாள் எங்க வீட்டுல, 5 நாள் உங்களோட வீட்டுல, 5 நாள் அடுத்தவங்க வீட்டுல. சகோதரர்களே, இவர் சொல்றாரு 5 நாள் முடிஞ்சதுக்கு பின்னால தாத்தா கோல் எடுக்கிறார். உமா கூட்டிக்கொண்டு போறீங்களா? கொஞ்சம் 1 நாள் பொறுத்துக்கோ, நான் நாளைக்கு வரேன், ஒரு பிரயாணத்தில். இல்ல இல்ல வரணும், எனக்கு பல வேலைகிறது. சுபஹான் அல்லாஹ், வீட்டுல சகோதரி இல்லன்னு தெரியும். இந்த தாய் வயோதிப தாயை கொண்டு போய் அந்த சகோதரியுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மாமரத்தில் அப்படியே சாட்சி வச்சுட்டு மையத்தை வைக்கிற மாதிரி வச்சுட்டு வந்திருக்கிறார் மகன். இது லண்டன்ல இல்ல, லங்கால தான். சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி மிருகத்தனமாக தாய் நடக்கிறது. இவ்வளவு கடமைப்பட்டிருக்கக்கூடிய தாய், இவ்வளவு பொறுப்பான தந்தை. சகோதரர்களே, மிச்சம் பேருக்கு உம்மா போட இறக்கம் வர்றது எப்ப? சந்துக்கு வரணும், வெளிநாட்டு லீப்பார் மகன், அவர் கூட்டாளிக்கு வேணுமா? ஊராக்களுக்கு வேணுமா, மனைவி பிள்ளைகளோட வேணுமா, வேண்டிய மாதிரி ஸ்கைப்பியா வீடியோ கோலா எல்லாம் எடுத்து பேசுவார். உம்மோட முகத்தை பார்க்க நேரம் இல்லை. உம்மா ரூகு போயாச்சு, இப்ப சொல்லுவாரு மையத்தடக்கவான நான் வாரு அடுத்த பிளைட்ல. அவ வந்து 24 மணித்தியாலம், 28 மணித்தியாலம், 30 மணித்தியாலம் தாயின் உடம்பு வைக்கப்படுகிறது. இந்த பொணம் மாதிரி இருந்த மகன் வந்து பாக்குறதுக்கு இப்ப பார்த்து என்ன செய்ய, சக்கராத்த கேட்கிறா என் மகன் இங்க வர இயலாதே, பார்க்க இயலாதே, நேரம் இல்ல. உயிர் போனதுக்கு பின்னாலதான் அடே இந்த தான் இப்படி கஷ்டப்பட்டவையே. சகோதரர்களே, இந்த சபையிலும் இருப்பீங்க மூணு சாரார். ஒன்று பெற்றோரை இழந்தவர்கள், பின்னால ரெண்டு பேரும் நான் சொல்றேன் சகோதரர்களே. அப்ப அவங்களுக்கு இப்ப அவங்களோட ஹார்ட் லீட் ஆகும், உள்ளம் வாசிக்கும், அடே என் உம்மைங்க என் வாப்பெங்க போயிட்டாங்களே, செய்யலுமா பார்க்கலுமா, அந்த இடத்துக்கு ஒருத்தர் வருவாங்களா. சகோதரர்களே, நன்றாக ஞாபகம் வையுங்கள், பெற்றோர் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, நீங்க எந்த அப்பாவாக இருந்தாலும் எந்த வயோதிபராக இருந்தாலும் பிள்ளை ஒரு தாய்க்கு பிள்ளை, அந்த தாய் தந்தை பூமிக்கு மேலே இருக்குமானால் அவர்கள் மகனே என்று அந்த அழைக்கிற அந்த பாசம் இருக்கிறதானே, அந்த ஈரம் இருக்கிறதானே, அந்த அன்பு இருக்கிறதானே. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர் சேர்ந்தாலும் அந்த ஈரம் வராது, அந்த பாசம் வராது. அந்த தாயிட வார்த்தை, தாயிட உண்மையான அந்த அன்பான வார்த்தை. கண்ணிவி கல்லாவி நல்லடியார்களே, ஒரு சகோதரர் சொல்றாரு, என் உம்மாவை பத்தி கவலை எனக்கு இப்பதான் வருகிறது, அவங்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக இப்பதான் ஞாபகம் வருது. இப்ப தாயிட கபுரடியில் இருந்து 3 மாதத்துக்கு பின்னால தாய்க்கு துவா செஞ்சு கொண்டிருக்கிறார், கண்ணீரோட கீழே இறங்குறார். என்ன செய்தி சொல்றாரு, என் உம்மா அப்பா எங்களை சின்ன வயசுல எங்களை வாப்பா மௌத்தாயிட்டார், உம்மாதான் எங்களை பார்த்தது, கஷ்டப்பட்டார், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்னு சொன்னா, எங்களுக்காக வேண்டி கூலி வேலை செஞ்சா, எங்களோட வீடு ஒரு குடிசை, ஒழுகும் குடிச நாங்க தூங்குறதுக்காக வேண்டி இப்பொழுது கபூரில் உறங்கக்கூடிய அந்த தாய் வீழிச்சு அப்படி ஒரு பேசனை பிடிச்சு கொண்டிருப்பா, மழை பெஞ்சா ஒழுவாமல் இருப்பதற்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த தாய். இந்த தாயுடைய நினைவுகள் இப்ப மனதை தோண்டுதே, இப்ப பிடிக்கிறே. சோதர்களே சொல்றார், என்னுடைய தாயிடம் நான் சிறிய வயதிலே ஒரு தடவை அடம் பிடித்தேன், தாயே எனக்கு பெருநாள் உடுப்பு வாங்கித்தாங்கோ, அப்பதான் நான் 26வது நோம்ப பிடிப்பேன், இல்லண்டா 25 நோம்போட முடிச்சு கொள்வேன். தாய்க்கு சொல்றா, ஹஜ் பெருநாள் உடுப்பு வாங்கித்தாரேன் மகன், கொஞ்சம் பொறுத்திருங்கோ, கவலைப்படாதீங்க. நான் இல்ல எனக்கு பெருநாள் உடுப்பு வாங்கி தரலண்டா, நான் பெருநாளும் கொண்டாட மாட்டேன், நோம்பையும் பிடிக்க மாட்டேன். தாய் எவ்வளவு சொல்லி பார்த்தா அவர் சொல்றாரு, அழுக தாங்கலாம, பிடிவாதம் தாங்கலாம, என்னுடைய தாய் என்னுடைய பெருநாள் உடுப்புக்காக வேண்டி சொல்றாரு. இன்னைக்கு இப்போ ஒவ்வொன்றாக ஞாபகம் வருகிறது, இந்த கபரிலே இருக்கும் என்னுடைய அன்பு தாய் என்னை என்னுடைய பெருநாளுடைய கொண்டாட்டத்துக்காக வேண்டி என்ன செஞ்சா தெரியுமா, அவருடைய கையில எந்த வசதியும் இல்லை, இந்த ஏற்பாடும் இல்ல. சகோதரர்களே அவர் சொல்றாரு, அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளே என்னை கூட்டிக் கொண்டு சென்று என்னுடைய பெருநாள் உடுப்புக்காக வேண்டி ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி தட்டி இந்த தாய் பிச்சை எடுத்தான்னு சொல்றார், பிச்சை எடுத்தான். சகோதரர்களே இப்படி பார்க்க வேண்டி வந்தாலும் பார்க்கும் உள்ளம் கொண்டவர்கள் தான் தாய் என்று சொல்றது, இதுதான் இஸ்லாம் பேசுது, இதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஏன் ஏன் பார்க்கணும்னு கேட்கிறான், அப்படி ஒரு காலம் இப்ப அவங்களுக்கு தான் எல்டர் சுவாமிகிது. சுபஹானல்லாஹ், நஊது பில்லாஹ், மனிதனுடைய உள்ளம் கடினமாகி விட்டது சகோதரர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய அந்த இந்த தாய் தந்தையுடைய பகுதி எடுத்து பார்த்தால் மிக கவலையான, மிக சோகமான, அவங்க எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவங்க, எங்களுக்காக வேண்டி இப்படி உழைத்தவர்கள். ஒவ்வொருத்தருடைய தாய் தந்தையிட வரலாறு எடுத்தால் இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு வசதியோட வாகனத்தோட நாங்க இப்போம் பல மைல்கள் உமா அப்ப நடந்திப்பாங்க, கொஞ்சம் நினைச்சு பாருவோ. இந்த ஃபேன் இல்ல, இந்த ஏசி இல்ல சகோதரர், இந்த காப்பட் இல்ல, இந்த டைல்ஸ் இல்ல. அந்த காலத்தில் எங்களை மனிதனாக ஆக்கினவங்க, எங்களை மனிதனாக ஆக்கினவங்க. அருமையானவர்களே, ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களோட வாப்பா வாழ்ந்ததுக்கு சரியான பிரச்சனை. இன்னைக்கு எத்தனையோ பேர் உள்ள திகிர சொல்லலாட்டி, இன்னைக்கும் சில வழக்குகள் போகுது. வாப்ப ஒரு கூட்டுல, மகன் ஒரு கூட்டுல, அல்லாஹ்தான் பாதுகாக்கணும். வாப்ப சொல்றாரு, வாப்பாவை பத்தி மகன் சொல்லி சொல்றாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்லல, இந்த வாப்பா வாழ்ந்தது கஷ்டம். அவர் என்ன செய்யறாரு, அவர் ஏதாவது எங்க வீட்டுல வந்து எடுத்துக்கொண்டு போறாரு, எந்த அனுமதியும் இல்ல, ஹராம், கூடாதே. தந்தை மகனுடைய வீட்டிலே திருடுகிறார், நபியிடம் முறைப்பாடு செய்யப்படுகிறது, ரொட்டி துண்டு தண்ணீர் இவையெல்லாம் வந்து அள்ளி செல்லுவார், எனக்கு தந்தையால் பெரும் பிரச்சனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை கூப்பிடுறாங்க, வாங்கோ நீங்க என்ன செய்றீங்க என்று சொல்லி கேட்பதற்காக வேண்டி. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு தந்தை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்படுகின்றார்கள். அழைக்கப்பட்டதன் பின்னால் அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு புரிந்துவிட்டது, என்னுடைய மகன் என்னை கொண்டு போய் நபிக்கு முன்னால் திருடனாக நிறுத்தி இருக்கிறான், அதனால் தான் நபி என்னை தண்டிக்க அல்லது எச்சரிக்க என்னை கூப்பிடுகின்றார்கள் என்பதாக அந்த மனவேதனையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது அவருடைய மனதில் ஒரு கவிதை வந்திருக்கிறது. வருத்தத்தோட அந்த பட்ட கஷ்டங்களை ஒன்றை நினைச்சு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நபிக்கு முன்னால் என்ன கல்வனாக வச்சிருக்கிறானே, அந்த ஏக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்த அந்த மனிதன், அந்த அந்த தந்தை சகோதரர்களே, அவங்க பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நபியே அவர் மனதில் மறைந்திருக்கும் கண்ணீராய் வடிந்து கொண்டிருக்கும் ரத்தமாய் கொட்டி கொண்டிருக்கும் அந்த கவிதை வரிகளை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. இப்ப வாப்ப மகனை பார்த்து சொல்லுங்க, மகனே உன்னை ஆளாக்குவதற்கு உனக்கு சாப்பாடு தருவதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், நானும் என்னுடைய தாயும் எங்களுடைய வாலிபத்தை இழந்துதான் உன்னோட உடம்புக்குள்ள வாலிப பலம் ரத்தம் ஓடிக்கொண்டது, நாம் வயோதிகமானோம், நீ வாலிபத்தை அடைந்தாய், மகனே உன்னுடைய உடம்புக்குள் இருக்கும் அத்துணை பலமும் எங்களுடைய உழைப்புக்கு பின்னால, மகனே உன்னோட பசிக்காக வேண்டி நான் கடன் பட்டுகிறேன், மூட சுமந்திருக்கிறேன், மழையிலே நிறைந்திருக்கிறேன், வெயிலிலே காய்ந்திருக்கிறேன், மகனே உனக்கு நோய் வந்தா எனக்கு உறக்கம் இல்லை, அத்த மல்மல் நான் உறங்காமல் விழித்து விழித்து பார்ப்பேன், நீ தூக்கமா, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விட்டதா, மகனே உன்னை ஆளாக்குவதற்கு எத்தனை கோட்டைகளை கட்டி ஆளாக்கினோம், மகனே கடன் கேட்டு அடி வாங்கி இருக்கிறேன், உன் சாப்பாட்டுக்காக உன் பசிக்காக இப்படியெல்லாம் நான் நடந்து இந்த தள்ளாடும் வயதில எனக்கு நடந்து போக முடியாத கட்டத்தில் நான் உன்னது வீட்டிலே வந்து என்னுடைய பசிக்காக வேண்டி ஒரு துண்டு ரொட்டி எடுத்ததுக்காக வேண்டி நபிக்கு முன்னாடி என்னை திருடனாக நிறுத்தியிருக்கிறாயா, நீ எனக்கு தரும் பரிசா இது என்பதாக கேட்ட நேரத்திலே நபியுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. மகனே சொல்றார் வாப்பா, இங்க பாரு வாப்பா, மகன் தந்தை என்ற உறவை விட்டு விடுவோம், அது முடிஞ்சு போயிட்டு பரவாயில்லை, ஒரு பக்கத்து வீட்டு நடந்து கொள்ற மாதிரி கூட நீ என்னோட நடந்து கொள்றது இல்லையா மகனே என்பதாக ஏங்கி கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாயின் மூலமாக பேசுகின்றார்கள். சகோதரர்களே, நீ தந்தையுடைய சட்டம் கேட்டு வந்திருக்கிறாயா, தந்தை எடுத்து வந்த பொருளுக்கு ஹலால் கேட்டு வந்திருக்கிறாயா, இதோ உலகத்தில் இருக்கும் அத்துணை தந்தைமாருக்கும் மகன்மாருக்கும் உள்ள பொருட்களுக்கு இடையே உள்ள கொடுக்கல் வாங்கலுக்கு இடையே உள்ள சட்டத்தை நான் சொல்கிறேன் என்பதாக சொல்லி அந்த இடத்திலே வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலக பிள்ளைகளுக்கும் மகன்மார்களுக்கும் ஒரு சட்டத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த வமாலுக்கலி அபீக, நீ வாப்பெடுத்ததுக்கு ஹலால் கேட்டு வந்திருக்கிறாயா, இதோ சட்டம் பேசுகிறது, உன் முழு சொத்தும் உன் முழு உரிமையும் நீயும் உன்னுடைய முழு சொத்துக்களுக்கும் உன் வாப்பட சொத்து தான், அதில் எடுக்கிறதுக்கு எந்த அனுமதியும் தேவையில்ல, அவர் எடுத்ததெல்லாம் ஹலால் என்று சொன்னார்கள். மனிதனை வாழ வைக்கிற நேயமுள்ள மார்க்கம் இஸ்லாம். வாப்பை இப்படி பிழியுமா சகோதரர்களே, அல்லாவை இபாதத் செஞ்சு கொள்ளாத தள்ளாட வயதிலே தள்ளாடும் வயதிலே வாலிபர்களுக்கு வாலிப வயதில செஞ்சு இபாதத்துக்கு நன்மை கொடுக்கிற மார்க்கம் இஸ்லாம் சகோதரர்களே. அப்படி மார்க்கமாக இருக்க வயோதிபத்தில் பிழிஞ்செடுப்பானா அல்லாஹு தாலா, எடுக்க மாட்டான். அருமையானவர்களே, கண்ணிவிக்க சகோதரர்களே, எனவே நாங்கள் நன்றா விளங்கலும் எங்களுக்காக வேண்டி எதையும் இழக்க கூடியவர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் கஷ்டப்பட்டுட்டாங்க, இந்த பேரையும் கேட்பாங்க சகோதரர்களே. ஒரு ஒற்றை கண் குருடன் உதாரண கதையுண்டு. மகன் படிக்கிறார் பாடசாலையில, வாப்பா அம்மா பார்க்க வருவாரே, வந்தா மகன் தாங்க மகனுக்கு தாங்கலாதே, பிள்ளைகள் சொல்லுவார்கள் ஒற்றை கண் குருடியின் மகனே, ஒரு கண்ணுள்ள தாயிட மகன் என்பதாக கொச்சையாக பேசுவார்கள். சிலவங்களுக்கு வாப்பமோடு சேர்ந்து பிரயாணம் போக விருப்பம் இல்லை. பிரயாணம் என்ன சொன்னா நம்புவீங்களோ என்னமோ அல்லாஹ் ஆலம். சகோதரர்களே, நாலு மகன்மார் சேர்ந்து ஐந்தாவது சகோதரியை கல்யாணத்தை எடுக்கிறதுக்கு உம்மாவை கொண்டு போய் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணியது. அந்த உம்மா ஏங்கி ஏங்கி இருந்திருக்கிறார், என் மகன்ட கல்யாணத்தை நான் கடைசியா அல்லாஹ் பார்த்துடணும் என்பதாக அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்தான். ஆனா இந்த கல் நெஞ்சு பிடிச்ச நாலு மகன்மார் சேர்ந்து எங்கட சபைக்கு எங்கட உம்மா பொருத்தம் இல்ல, எங்கட உம்மா பொருத்தமானவ இல்ல, அதனால பைத்திய வைத்திய சாலையில் மனநோயாளி என்பதாக கொண்டு போய் அவர் அட்மிட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய அநியாயம் சகோதரர்களே. இப்ப இந்த மகனை இப்படி சொல்றதுனால அவருக்கு தாய்க்கு முன்னால வாரத்துக்கு வெக்கம் தாயால கிடைக்கிற பட்டப்பேர் அவருக்கு குறை. உம்மா இதுக்கு பின்னால் நீங்க வராதீங்க, நான் படிக்கணும்னு சொன்னா உங்களால் எனக்கு பிரச்சனை, ஆனா தாய் பார்த்த முடியுமா, வந்து கொண்டே இருந்தா சொன்னாங்க நீங்க இதுக்கு பின்னால வந்தீங்கன்னா நான் எங்க இல்லாம போயிடுவேன், எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் நீக்காது. உண்மையிலே வெளிப்பட்டு போறார் மகன், தாயுடைய தொல்லை தாங்க முடியாமல் மகன் என்ன சொல்ல வந்து மகனை பார்க்கிறது, பார்த்துட்டு போனா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நச்சலாக நையாண்டி செய்து பேசுவார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத மகன் சென்று விட்டார், ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு எழுதினார், தயவு செய்து நான் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன், என்னை தொந்தரவுப்படுத்த விட வேண்டாம், நான் வாழ்ற மாதிரி வாழ்றேன், நீங்க உங்களோட வாழ்க்கையை பாருங்க. சகோதரர்களே, திடீரென்று பல நாட்களுக்கு பின்னால தாயிடம் இருந்து ஒரு கடிதம் வருகிறது. மகனே, நான் ஒற்றை கண் குருடி என்பதற்காக வேண்டி என்னை விட்டு பிரிந்தாய், பரவாயில்லை, ஆனா நீ நான் கடைசி நேரத்தில் இருக்கிறேன், கடைசி கட்டத்திலே இருக்கிறேன், ஆனா நீ கொஞ்சம் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போ, இறுதியாக உன்னோடு பேச என்னுடைய கண்கள் காத்திருக்கிறது. வரும்பொழுது வீட்டிலே ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தையும் எடுத்து படித்து விட்டு வா, என்னுடைய சில மூச்சுக்களை நான் எண்ணி விட்டுக் கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, இப்ப மகன் பார்க்கிறார், கடைசியா தானே, மிச்சம் பேருக்கு அம்மா அப்பா கடைசியா பாக்கிறதுக்கு விருப்பம், ஆரம்பத்தின் பார்க்க இல்லாது கடைசி சக்கராத்துல கூப்பிட்டா வந்து சேர்ந்துடுவாங்க. அது மாதிரி இந்த மகனும் போறார், போகும் பொழுதே போய் அந்த வீட்டில் இருக்கும் கடிதத்தை எடுக்கிறார். கடிதத்தை எடுத்து படித்தால் அதில் ஒரு வார்த்தை கேட்கப்பட்டது, மகனே நான் ஒற்றை கண் குருடி என்பதற்காக வேண்டி என்னை விட்டு பிரிந்தாய், நீ ஒரு தடவை கூட கேட்டிருக்கிறாயா மகனே, அம்மா உங்களோட கண்ணுக்கு என்ன நடந்துச்சு. மகனே நான் சொல்றேன், கேட்டுக்கொள், நீ பிறந்தாய் ஒற்றை கண் குருடனாக, உன்னை பெத்தெடுத்த நேரம் உண்டு, முகத்தில் ஒரு கண் தான் இருந்துச்சு. நான் வைத்தியத்தை கதறி பதறி சொன்னேன், என்ன செய்யலாம், சொன்ன ஒரே வழி இருக்கிறது, உங்களோட ஒரு கண்ணை தாங்கோ, நீங்க ஒற்றை கண் குருடியாக போகிறீர்கள், அடுத்த கண்ணை மகனுக்கு கொடுத்து விடுங்கள். சுபஹானல்லாஹ், மகனே உன் முகத்தில் இருப்பது உன் கண் அல்ல, அது நான் தந்த கண், ஏண்ட கண்ணால என்ன பார்க்க நீ விடாம விரட்டிட்டாயே, ஒதுக்கிட்டாயே, பரவாயில்ல மகனே, நீ என் அன்பு மகன், இதோ ஒரு கண்ணு உயிரிது, கடைசியா நீ வந்து என்ன பாரு மகனே என்பதாக சொல்ல வைத்திய சாலைக்கு மகன் ஓடுகிறார். கடைசி பார்வை பார்க்க சகோதரர்களே, ஓடி போனா தாயுடைய உடம்பில் இருந்து உயிர் போய் தாயை அப்படி வெள்ளையால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. தாயோட பேசாம கோபப்பட்டு யாராவது இந்த சபையில் இருந்தா ஹொத்துபாவுக்கு பின்னால முதலாவது அங்க போங்கோ, சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்காதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சேரங்காட்டின் தாயின் உடம்புல உயிரிக்குமோ, அவர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க கிடைக்குமோ, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே அன்பு தாயுடைய பகுதி இதெல்லாம் அதாவது உதாரண கதையாக இருந்தாலும் படிப்பனையான கதை. தோமஸ் அல்வா எடிசன் பாடசாலை இருந்து விரட்டப்பட்டான், கடிதம் கொடுத்து அனுப்பப்படுகிறது, கடிதத்தை தாய் படிக்கிறார், படித்த தாய் என்ன சொன்னா, சொன்னா மகனே என்னம்மா எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லுகிறார், இல்லை தாயே, இல்லை மகனே, பரவாயில்லை, பாடசாலையில உனது தரத்துக்கு உன்னுடைய டேலண்ட்டுக்கு உன்னை கற்றுத்தருவதற்கு எந்த ஆசாங்களும் இல்ல, அதனால நான் இதுக்கு பின்னால ஹோம் ஸ்கூலிங் உனக்கு செய்யறேன், நீ வீட்டுலதான் படிக்க போறது, நான் தான் உன்னுடைய ஆசிரியை. சுபஹானல்லாஹ், கடிதத்தை மூடி வைத்து அந்த மகனை தட்டி கொடுத்து ஆளாக்கி உலகத்துக்கே ஒரு வெளிச்சமுள்ள ஒரு விஞ்ஞானியாக பாசையில சொல்றேன்டா. இஸ்லாம் இல்லாத பிரச்சனை மட்டும்தான், ஈமான் இல்லாத பிரச்சனை மட்டும்தான், ஈமான் இருந்தா எத்தனையோ சதக்கா ஜாரி அவருக்கு இன்றைக்கும் போய் கொண்டீங்க, ஈமான் இல்லாம எந்த சயின்ஸும் செல்லுபடி ஆகாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் தோமஸ் அல்வா எடிசன். சகோதரர்களே, மின்சாரத்தை கண்டுபிடிச்சார், எத்தனையோ கண்டுபிடிப்புகள், அதுக்கு பின்னால தாய் மரணித்ததுக்கு பின்னால் பழைய தன்னுடைய அலுமாரி ஒரு நாள் தோண்டி பிரட்டி கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஒரு கடிதம் விழுந்தது புத்தகத்துக்குள்ளே இருந்து. அந்த கடிதம் எந்த கடிதம், பாடசாலையில் இருந்து தாய்க்கு அனுப்பப்பட்ட கடிதம். அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறார், அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வரிகள் என்ன தெரியுமா, உங்களோட மகன் இதுக்கு பின்னால தயவு செஞ்சு பாடசாலைக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க, ஆகப்பெரிய முட்டாள் அவன், இவனை வச்சா பாடசாலையே வீணாய் போய்விடும், இவன் குறும்புக்காரன், இவன் சண்டை பிடிப்பவன், படிக்க தகுதியற்றவன், வீட்டில் வைத்து பராமரித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து பாடசாலையை பாழாக்கிவிட வேண்டாம், உங்களுடைய மகனுடைய கல்வியும் இல்லை, அடுத்தவர்களும் பாழாய் போய்விடுவார்கள். அந்த வரிகளை படித்ததுக்கு பின்னால தோமஸ் அல்வா ஏங்கி அழுகிறார், அல்லது சொல்றார், தாயே நானல்ல விஞ்ஞானி, உங்களோட அன்பான அந்த தட்டி கொடுத்த மோட்டிவேஷன் வார்த்தைகள் தான், தாயே மட்டியாக இருந்த என்னை தட்டி கொடுத்து புத்திசாலியாக மாற்றினது உங்களோட தாய்ப்பாசம் அன்பு தாயே, என்னுடைய கண்டுபிடிப்புகள் அத்தனையும் உங்களுக்கே சமர்ப்பணம் என்பதாக மகன் சொன்னான். இப்படித்தான் சகோதரர்கள், எங்களோட வாழ்க்கையில யாருக்கும் கெட்டவனாயிப்போம் நாங்க, ஆனா எங்க உமா அப்பாக்கு அல்லாவும் அப்படி பாக்குறான், அதுக்கு அடுத்தது தாய் தான் அப்படி பார்ப்பான், கெட்டவன் மறந்து பேசுற உயிர் தாய் தந்தை, இவங்களை பார்க்கறது இப்ப யோசிங்க எந்த தரத்துல வைக்கிறது, இதை விட்டுட்டு போனா எப்படி தப்புறது. அப்ப இந்த சபையில பொதுவாக எல்லா இடத்திலையும் ரெண்டு விதமா இருக்கலாம், ரெண்டு இப்படி இருக்கிறதுல கட்டாயம் பார்க்கணும், ரெண்டு விதத்துல பிர்ருல் வாலிதைன் தாயை பார்க்கிற கூட்டம் இருப்போம், பண்பா நடக்கிறவங்க அந்த தாயுடைய துவா அடைஞ்சு கொள்ற பிர்ருல் வாலிதையினுடைய பகுதி இது இஸ்லாம் தனியே பேசுது. எத்தனையோ குத்துபாக்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒக்கூக்குள் வாலிதையின் அன்பு தாயை கஷ்டப்படுத்துறவங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் குத்துபாவை முடிக்கிறேன். சகோதரர்களே, பிர்ருல் வாலிதையின் தாய் தந்தையை மிருதுவாக ஆசையோடு பாசத்தோடு இரக்கமாக பார்ப்பதை இஸ்லாம் அமலாக ஆக்கி வைத்திருக்கிறது. காபத்துல்லாவை பார்ப்பது போன்றுதான் தாயுடைய முகமும். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடையது, அடுத்த பகுதி பைத்துல்லா என்றால் வீட்டில் இருக்கும் தாயும் அவ்வளவு சிறப்புக்குரியவதான். சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் தாயுடைய பண்பாட்டையும் தந்தையுடைய அந்த நெறியையும் பாதுகாத்து அவருடைய மனதை குளிர வைக்கும் பிள்ளைகளே இஸ்லாம் தட்டி கொடுக்கிறது மட்டுமல்ல சிறந்த வாக்குகளை தருகிறது. எவ்வளவு பேசி இருக்கிறது என்பதை பாருங்கள். தாய் தந்தையுடைய விஷயத்துல குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனம் வைக்கிறான், பலா தக்குல்லாஹும் அவுஃபின், நீண்ட வசனம். சகோதரர்களே, அதுல அல்லாஹ் சொல்றான் எவ்வளவு சொல்லி சொல்லி வேண்டிய விடயங்களை அழுத்தமாக சொல்லி இருக்கிறது என்பதை பாருங்கள். சகோதரர்களே, சீ என்ற வார்த்தையை பேச வேண்டாம் அம்மாக்கு வாப்பாக்கு, சீ என்று சொல்லப்படாது. இது எப்ப வாரது? அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்ப சொல்லப்படா, எப்ப ஒரு புள்ள தாய பார்த்து சீண்டு சொல்லப்படாது என்று சொன்னா கல்யாணம் நினைச்சிடத்துல முடிக்கலாம் போயிச்சு. அப்ப இல்ல, எங்களுக்கு சொத்தெழுதி தராம அடுத்த மகனுக்கு கொடுத்தா அப்ப இல்ல, எங்களுக்கு ஏதாவது மருந்து தரக்கூட என்ன இது தரத்திரியம் அப்படின்னு சொல்றதல்ல, அந்த பக்கம் போக இயலாது. சகோதரர்களை, இப்ப தெரியுமா தாயுடைய முகத்தை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது. அதுல எழுதுறாங்க அப்துல்லா பின் அப்பாஸ், உங்களோட சின்ன வயதுல சுத்தம் செய்யும் பொழுது நஜீஸ் எப்படி அந்த தாய் கையால பிடிச்சு சுத்தம் செய்ய வேண்டும்தா சுத்தம் செஞ்சிருப்பாவோ, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கட்டம் வந்து அந்த தாயுடைய அசுத்தத்தை தந்தையுடைய அந்த நஜீஸை சுத்தம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் கூட நீங்கள் சீ என்று சொல்லக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க. கணினி கல்லாட நல்லடியார்களே, உம்மோட பேச்சுக்கு எவ்வளவு மதிப்பு, வாப்ப உம்மா பேசினா என்ன மதிப்பு. நபி சொல்லாலும் சொல்றாங்க, நான் என்னுடைய நபி சொல்லாலும் சின்ன வயதுல உம்மா மவுத் சொல்லாலும் சொல்றாங்க, என்னுடைய தாய் இருந்து நான் மிம்பரிலே மெஹ்ராபிலே தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஜன்னலை திறந்து கதவை திறந்து முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தால் சொல்றாங்க, நான் உடனே தொழுகை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஏ தாயே என்று கேட்டுக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார்கள். தாயுடைய பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு, தந்தையுடைய பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு. சகோதரர்களே, அவ்வளவு மதிப்பு. கண்ணிமை கல்லாட நல்லடியார்களே, என்ன வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனையை பார்த்திக்கலாம், எல்லா பிரச்சனையும் கலந்து போகணுமா? உம்மாப்பட வழிய சரி செய்யுங்கோ, அந்த அந்த முறைய சரி செய்யுங்கோ, அவங்களோட மனதுகளை குளிர வைங்கோ. வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கடிகள் கலந்து போகும், எத்தனையோ பிரச்சனைகள் கலந்து போகும். சகோதரர்களே, குகைக்குள் போன மூணு பேர் உங்களுக்கு தெரியும், மூணு பேரும் போனாங்க கல்லு மூடிட்டு கதவை, துவா செய்யறாங்க ஒவ்வொருத்தரும். கடைசி ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சம் கலண்டிக்குது, இப்ப சொல்றாரு மூணாவது, யாழ்லா என்ன தாய நான் பார்த்த விஷயம் உனக்கு தெரியும், உனக்காக வேண்டித்தான் நான் பார்த்திருக்கிறேன். யாரெல்லாம் ஒரு தடவை சாப்பாட்டோட வந்த தாய்கிட்ட, எப்ப வந்தாலும் தாய்க்கு முதலாவது சாப்பாடு கொடுத்துட்டு தான் ரெண்டாவது என்ற சொந்த பிள்ளைகளை பார்ப்பேன். யாரெல்லாம் இது ஒவ்வொன்றிலும் உசூல் நேரம் இல்ல சகோதரர்களே, அடிப்படைகள் விளங்கப்படுத்தப்படுகிறது. விளங்கிக்கோங்கோ, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால உதச்சி விடுறோமே, கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னாலே எங்கேயோ உண்ட கண்டுட்டு உம்மாப்பட மனதில் நெருப்பு கொடுக்கறீங்களே, நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நலவே இல்ல உம்மா சொந்த புள்ள பசியோடு இருக்க வாப்பா உமா கொண்டு போய் உணவை கொடுக்கிறார். இவரை கொடுத்துட்டு ஒரு நாள் பார்த்தா சாப்பாடு எடுத்து வந்து வரும் பொழுது பார்த்தா மகன் அதாவது உம்மா தூக்கம் பிள்ளைகள் எல்லாம் பசி பசின்னு கதறாங்க. வாப்பா பசி, அவருக்கும் அந்த தந்தையில பாத்தம் இருக்குமா இல்லையா பிள்ளைகளோட? தாய பாக்குறா, தாய் தூக்கம், அவரது மனது பேசுறது, யாரெல்லாம் நீ தாய முற்படுத்த சொல்லுகிறாய், அதனால நான் இந்த பிள்ளைகளை பசியில சாப்பிட போ கொடுக்காம தூங்க போட்டேன். அடுத்த நாள் காலையில என் அன்பு தாய்க்கு உணவை கொடுத்ததன் பின்னால்தான் என்னுடைய பிள்ளைகளை நான் திரும்பி பார்த்தேன். யாவா நான் இதை செய்வதற்காக வேண்டி இந்த கதவை கலட்டிவிடு, கல்லை கலட்டிவிடு யாவா என்று சொல்ல கல்லு கலந்து போனது. சகோதரர்களே, தாயுடைய மனதை குளிர வச்சா வாழ்க்கையில் இந்த பிளக்கும் வராது. இன்றைக்கு வியாபாரத்துல குடும்ப வாழ்க்கையில ரத்தத்துல ஹார்ட்ல பிளக்கிது, இந்த பிளக் எல்லாம் கலண்டு போறண்டா உமாப்பட பகுதியை கொஞ்சம் பார்க்கணும், அவங்களோட மனதை குளிர வைக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். கண்ணிவி கல்லாவின் நல்லடியார்களே, லேசான ஒரு அமல் அல்ல, லேசான ஒரு அமல் அல்ல. பாருங்கோ, உலகத்துல ஆகப்பெரிய பட்டம் என்ன பட்டம் எங்களுக்கு தெரிஞ்சதுலா, ஆகப்பெரிய பட்டம் நபியுடைய நுபுவத்துக்கு பின்னால சஹாபி என்ற ஒரு மனிதருக்கு பட்டம் கிடைக்கிறதான். உலகத்திலே மிக சிறந்த பட்டம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், உவைசுல் கரன் யமனை சேர்ந்தவர். அவர் நபியுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவர் நபியை பார்க்க வர கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அனுப்பினாங்க, நானும் நீங்களும் கியாமத்தை சந்திப்போம், நீங்க உங்களுடைய உம்மாவை நல்ல முறையில பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இதை விட இஸ்லாத்துல என்ன பேச இது சகோதரர்களே, உம்மா அப்பா பாக்குற விஷயத்துல நபியிட முகத்தை பார்க்க வேணாம், வர வேணாம், நீங்க உங்களுடைய உம்மாவை பாருங்க, நானும் நீங்களும் சொர்க்கத்தை சந்திப்போம் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, ஒரு காலத்துல நீங்க போவீங்க சந்திப்பீங்க, ஒரு கருத்த மனிதர், ஒரு நீக்ரோ போன்ற மனிதர் உடைய வெள்ளை கருத்து மேலே ஒரு வெள்ளை அடையாளம் இருக்கும், அவர் யமனை சேர்ந்தவர், இந்த கோபீலாவை சேர்ந்தவர், இந்த கோத்திரத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை கண்டா முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இஸ்திக்பார் செய்ய சொல்லும்படி. யாருக்கு? உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட எனக்கு துஆ செஞ்சுக்கோங்க உமர் என்று சொல்லி அனுப்பினாங்களோ, தலைவர் ஹஜ்ஜிக்கு போகலே உம்ரா போகலே, இந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் ஒரு காலத்திலே நீங்கள் இப்படியான ஒரு மனிதரை சந்திப்பீர்கள், அவரிடத்திலே உங்களுக்காக வேண்டி பிழை பொறுக்க கேட்க சொல்லுங்கள், அவர் கையை திறந்த வானம் பிளக்கும். சகோதரர்களே, இப்படியான ஒரு மனிதரை சந்திப்பதற்கு குமரதேவன் ஆசைப்பட்டார்கள். அப்படியே ஹஜ்ஜுடைய காலம் வந்ததை உண்மையிலே வினாவிலே வைத்து சந்தித்தார்கள். கேட்டுக்கொண்டு போய் சந்திச்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் தோழர்கள், ஏன் என்ன தேடி வந்தீங்க, நீங்க சொல்லிருந்தா நாங்க வந்திருப்போமே. இல்ல, ரசூலுல்லாஹ் உங்களை சந்திக்க சொல்லிக்கிறாங்க, எங்களுக்காக நான் உங்களுக்கு துவா செய்யறதா, இஸ்திக்பார் செய்யறதா, நீங்க நபியுடைய தோழர்கள் இல்ல, எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. சொன்னாங்க, எனக்கு நபியை பத்தி கொஞ்சம் வர்ணிங்களே, வர்ணிச்சு காட்டுறாங்க, கண்ணீர் வடிச்சு அழுகிறாங்க, எனக்கு அந்த நபியை பார்க்க கிடைக்கல, எங்களுக்காக வேண்டி நான் இஸ்திக்பார் சொன்னாங்க. எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, உங்கள்ட்ட இஸ்திக்பார் செய்ய சொல்லும்படி என்பதாக சொன்னார்கள். யோசி பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு அவங்க அந்தஸ்து போயிச்சு. ஆக மேன்மையானவர்களே, பெற்றோரை பாக்குறதுனால அவங்களோட துவா இது, இந்த துவாவுக்கு திரை இல்ல, அவங்களோட துவாவுக்கு திரை இல்ல. துவா சகோதரர்களே, உமா அப்பா குளிர வைக்கணும், அது எங்கிருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கிட்டத்தில் இருந்தாலும், என்ன பட்டம் பதவியோடு இருந்தாலும், ஆலிமா இருந்தாலும் சரி, ஹாபிஸாக இருந்தாலும் சரி, அதிபராக இருந்தாலும் சரி, ஆபீசராக இருந்தாலும் சரி, எந்த துறையிலே யாராக இருந்தாலும் உம்மா அப்பாவை கண்ணியப்படுத்தணும், அவங்களை மதிக்கணும், அவங்களோட துவா எங்களுக்கு முக்கியம். அருமையானவர்களே, தாரிக் மஹமூத் சுன்னத்தை நபவி ஒரு மாடர்ன் சயின்ஸ் என்ற புத்தகத்துல உம்மா அப்பாவை பத்தி ஒரு விஷயத்தை பேசுறார். ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றாரே, ஒரு மனிதன் ஒரு மகன் உம்மா அப்பா சந்தோஷப்படுத்தினா அந்த தாய் தந்தையின் உள்ளத்திலிருந்து ஒரு ரே உண்டு, ஒரு கதிர் உண்டு. விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்றார், அது கதிர் ஒன்று வெளியாகுமாம், மகன் எங்கிருந்தாலும் அது போய் தாக்குமாம். வேவ்ஸ் போன்லிருந்து போற மாதிரி தாய் தந்தையின் உள்ளத்திலிருந்து ஒரு கதிர் ஒன்று போகும், அவருடைய உள்ளம் குளிர்ந்தால் அந்த கதிர் மூலமாக அவருடைய வாழ்க்கை செழிப்பாகும், சிறப்பாகும். சுபஹானல்லாஹ். எங்கட பாத்தையில சொன்னா சயின்ஸ்ல சொன்னா ரே, இஸ்லாத்துல சொன்னா துவா, உமா பட துவா. அது எங்க போகும்? ரே போகாத இடத்துக்கும் துவா போகும். இதத்தான் சொன்னாங்க சொல்லம், உங்களோட பிள்ளைகளுக்கு பதுவா செஞ்சிடாதீங்க. அடுத்த கட்டத்தை நான் பேசுறேன், உமா அப்பா கஷ்டப்படுத்தினா, அடுத்த அவர் சொல்றார் தாரிக் மஹமூத், அதே மாதிரி உமா அப்பா யாராவது கஷ்டப்படுத்தினா அவங்க மனதிலிருந்து ஒரு கதிர் ஒன்று வெளியாகுமாம், அவர் எங்கிருந்தாலும் அது போய் தாக்குமாம். சகோதரர்களே, மூணாவது பகுதியில் இருங்கோ, அதாவது இரண்டாவது பகுதியில் இருங்கோ, உமா அப்பா பார்க்கிற பகுதி மௌத்தா போனா அடுத்த சொல்லி முடி துவாவோட முடிக்கணும், துவா செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். உமா அப்பா இல்லன்னு சொன்னா மூணாவது பகுதி இருக்கிறதானே உமா அப்பா கஷ்டப்படுத்துற பகுதி, அதுல அவங்கள பதுவா மட்டும் கிடைக்கும் சொன்னாங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பதுவா செஞ்சிடாதீங்க, லா தது அலா அவுலாதிக்கும். அந்த சயின்ஸ் ப்ரூஃப்ல சொல்றாங்க, அவருடைய ரேகள் கதிரலைகள் போய் எங்கிருந்தாலும் போய் தாக்குமாம், நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுக்குமாம். உமா அப்பட பதுவா லேசானதல்ல, லேசானதல்ல. பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு பதுவா செஞ்சிடாதீங்க, அதுக்கு எந்த வைத்தியமும் பலிக்காது, எந்த வைத்தியமும் பலிக்காது. வாலிபர்களே, ஏமாந்து போய் யாருக்காலும் உண்மையிலே உமா அப்பட பதுவா மட்டும் வாங்கிடாதீங்க, அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி. ஒரு சகோதரர் சொல்றாரே, திருமணம் முடிச்சேன், உம்மோட மனசை கஷ்டப்படுத்தி நெருப்பு கொடுத்தேன், உம்மோட களிமா பாக்கல, இஸ்தாக்க பாக்கல, உம்மோட மனது வெந்துச்சு, தாயிட மனது வெந்துச்சு. சுபஹானல்லாஹ் சொல்றாரே, என் கண்ணால பாத்திருக்க சுனாமியில என் பிள்ளையும் மனைவியும் மக்களும் அடிபட்டு போறாங்க, எனக்கு பாதுகாக்கவும் இயலாதே, விரட்டி பிடிக்க நினைச்சு என் கால் முறிஞ்சி போகுதே. சுபஹானல்லாஹ் சொல்றாரே, நான் என் தாயிட பதுவாவை என் கண்ணால பார்த்தேன். அவர் சொல்ற விளக்கம், இல்முல் கைபோட சம்பந்தப்படுத்தி பேசல, ஞாபகம் வச்சுக்கோங்க. உம்மட வாப்பட மனதில் நெருப்ப கொடுத்து ஏறீங்களா, திருமண ஒப்பம் வைக்கிறீங்களா, மகள் மார்க்கையும் சொல்லி வைங்க. இன்னைக்கு எத்தனையோ உம்மா வாப்பு மாறுற மனத நெருப்பு கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கை அமைக்கிறாங்க. நான் சவப்பட்டியலையும் போக தயார் வாப்பா, நீங்க என்ன பார்க்க வராதிங்க, நீங்க போங்க வெளியே விரட்டுவாங்க. இந்த நெருப்பே நெருப்பு சத்தியமா இந்த மிம்பர்ல இது சொல்றேன். இந்த பதுவா கட்டாயமாக இந்த நெருப்பு வந்து சேருமே சேரும். அவங்களோட மன்னிப்பு மட்டும் கிடைக்கல, உலகத்திலே நரகத்தை பார்ப்பார்கள். எத்தனையோ பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. லேசான விஷயமா, அல்லாவுக்கும் துரோகம் செஞ்சு, பெற்றெடுத்த உம்மாப்புக்கும் துரோகம் செஞ்சு குடும்பம் நடத்தவா? அது உருப்பட்ட குடும்பம் அல்ல. நான் சாபம் செய்யல, அந்த பெற்றோருடைய அந்த அழுகையும் கண்ணீரும் சாட்சி உங்களுக்கு. ஒரு மகன் வெளிநாடு போறார், வாபஸ் போகாதே போகாதே, சேர்ந்து என்னோட வேலையை செய், சம்பாதிப்போம். இல்ல நான் போறேன், நான் குடும்பத்தை பார்க்கணும், போகாதே, கடை வாப்பவர் பதுவா செய்யக்கூடாதே. ஆனா என்ன செய்ய செஞ்சிட்டாரே, சொன்னார் நீ போறியா, உன் மையத்தும் வந்து சேராது இந்த நாட்டுக்குன்னு சொன்னார். ரெண்டு மாதம் இல்ல போய், இதுக்கு இதுன்னு நான் பேசல, வெளிரங்கமா நடந்ததை சொல்றேன். ரெண்டு மாதம் இல்ல போய் சகோதரர்களே, என்ன நடந்துச்சு தெரியுமா? ரோட்டோரத்தில் இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டனருக்கு மகன் அகப்பட்டாரே, மகன் ஜனாசாவ சவலால போட்டு தள்ளினான். கவனம் பிள்ளைகளே, வாலிபர்களே கவனம், லேசான விடயம் அல்ல. பெற்றோருடைய பதுவா கமா ததீனு துதான், அது சுத்தி சுத்தி வரும் சகோதரர்களே. அது எங்க போனாலும் விரட்டும், அது எங்க போனாலும் விரட்டும். அநியாயத்துக்கு சும்மவே இடம் இல்லை. மிருகத்துக்கு அநியாயம் செஞ்சாவே விடாது, உமாப்புக்கு செஞ்சுட்டா எங்க வந்து நிக்க சகோதரர்களே. அதனால மிக பயப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான் பெற்றோருடைய விடயத்தில் செய்யப்படும் அநியாயங்கள். கண்ணிமை கல்லாவின் நல்லடியார்களே, இன்னைக்கு இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 162 அதிகமான எல்டர்ஸ் ஹோம்கள், முதியோர் இல்லங்கள், இது பதிவு செய்யப்பட்ட முதியோர் இல்லங்கள். இன்னும் அதுக்கு பின்னால இன்னும் கூடியிருக்கலாம். 1965 கல்க் இஸ்ரேல முதலாவது முதியோர் இல்லம் ஒரு கிறிஸ்தவர் குரூப்னால உருவாக்கப்பட்டுச்சு. அது அவங்களோட நல்ல நோக்கத்தில் அவங்க செய்யறன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு கவலையான செய்தி என்ன தெரியுமா? சில முஸ்லீம் முதியோர் இல்லங்கள், முஸ்லீம் முதியோர் இல்லம் உண்டு இருந்த நாட்டில் சகோதரர்களே. சென்ற கிழமை முதியோர் தினம், இந்த கிழமை முதியோரை பத்தி நாங்க பேசுறோம். இஸ்லாத்துல எப்பயோ பேசிட்டு எடுத்து நடந்தா ஒரு வருஷத்துக்கு இல்ல, வாழ்க்கை முழுக்க இருக்கணும். பேரண்ட்ஸ் டேக்கு கொண்டு போய் அத்தரை கொடுப்பாங்க, வெளிநாட்டு பழக்கங்கள் இருக்கும். அது வரைக்கும் தாய் செத்து கட்டிலோடு அப்படியே பிணம் அப்படியே எரிந்து போனாலும் அழிந்து போனாலும் திரும்பி பார்க்கறதுக்கு மகனுக்கு நேரம் இல்ல. மதர்ஸ் டே அதுக்கு மட்டும்தான் போற, அதல்ல இஸ்லாம், அதுவல்ல இஸ்லாம். சகோதரர்களே, கண்ணிமை கல்லாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகளை தீனோட வளங்க, துனியா துனியாண்டு கட்டி அணைச்சிட்டு விட்டுட்டு போகாதீங்க, நிலவே இல்லை. துனியாவுக்குண்டு போடுற மாதிரி தீனையும் போட்டு கொடுங்கோ, கொடுத்தா தான் நபியிட கண்ண உமாப்ப பட்ட மாதிரி, சஹாபாக்களோட கண்ண உமாப்பட மதிப்பு பட்ட மாதிரி உங்களோட பிள்ளையோட கண்ணன் படும். இல்லண்டா வாப்பட மையத்தை வச்சுக்கொண்டு மகன் போதையில நிற்கிறான். சொல்றான் என்ன தெரியுமா? சொல்றான், ஏண்ட வாப்பட மையத்தை அடக்கணுமா தூக்கணுமா? ஏண்ட பேர்ல சொத்தெழுது, அதுக்கு பின்னால ஜனாதா தூக்கு, மைய தூக்கு. பிள்ளைகளுக்கு தீன கொடுங்கோ, பிள்ளையில சந்தோஷம் கான்செப்ட்ல இருந்து பிடிச்சி டிகிரி ஹோல்டர் ஆகும் வரைக்கும் எத்தனை அட்டகாசங்களை செஞ்சு அவன் ஆளாக்க நினைக்கிறோமோ அப்படி ஆக்காதீங்க. மார்க்கத்தை முதலாவது பேஸ் பண்ணுங்க, அடித்தளமாக ஆக்குங்க, உள்ளத்துல ஆழமாக பதவி வையுங்கள். அதுலதான் இஸ்லாத்தில் அந்த வியூலதான் சகோதரர்களை உம்மாப்பப்படுவாங்க, உம்மாப்பப்படுவாங்க. இல்லண்டா வாழ்ந்தும் வேறு இல்ல, அறுத்தும் வேறு எல்லாம் போயிடும். ஒரு மகண்ட துவா எவ்வளவு பெருமதி தெரியுமா உம்மாப்பக்கு? ஒரு மகன் ஆலிமாக இருந்து ஹாபிஸா இருந்து வாப்பம்மோட தக்பீர ஜனாசா தக்பீர் அல்லாஹ் அக்பர் கட்டினா அல்லாஹுடைய அரிசி நடுங்கிருக்குமாம். இவ்வளவு பாக்கியமான மகனாக இருக்க என்ன நடக்குது தெரியுமா? ஒரு வாப்பட ஜனாசா பள்ளிக்குள்ளீது, மகன் வெளியில நிக்கிறான். யார் தொழுதாலும் சரியா சகோதரர்களே, சொந்த புள்ள ஜனாசா தொழுகை இல்லண்டா. கண்ட மாறி புள்ள வளர்க்காதீங்க, காலத்துக்கு சொல்லாதீங்க, சூழலுக்கு சொல்லாதீங்க. உங்களோட வீட்டை சரியாக்குங்க, பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகளுடைய விஷயத்தை கவனம் செலுத்துங்க. இல்லண்டா அதே பிள்ளையை கண்ணில் குத்தும், லேசா குத்துது இல்ல. ஒரு முதியோர் இல்லத்துல ஒரு வாப்பைகிறார் சகோதரர்களே, 70 acres சொந்தக்காரரான வாப்பா, காணிச்சு கிறிஸ்தவ முதியோர் இல்லத்துல வச்சு கிறிஸ்தவ அந்நியர்களுடைய இந்த வாப்பட களிமா என்ன, கடைசி நேர சக்கராத் என்ன, இந்த வாப்பட முடிவு என்ன, இந்த வாப்பட தொழுகை என்ன, நோம்பென்ன? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஒரு முதியோர் இல்லத்துல 3 மகன்மார 3 நாட்டுக்கு அனுப்பிட ஒரு வாப்பைகிறார்.
அவர் சொல்றாரு, என் மகன்மார் மூணு பேரும் என்னோட பேசுறது இல்ல, மூணு நாட்டுல சிட்டிசன் வாங்கி கொடுத்தீங்க, வேண்டிய சிட்டிசன் உங்களோட பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, ஈமான் இஸ்தாத்தோட இல்லன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. சகோதரர்களே, மூணு நாட்டிலிருந்து மூணு மகன்மார் ஒரு கோயில் சொல்றாரு, பரவாயில்ல நான் பொருத்திக் கொள்றேன், நான் கண்ணியமா வளர்த்துகிறேன், அழகா வளர்த்துகிறேன், சாப்பாடு கொடுத்து வளர்த்துகிறேன், கண்ணியமா இன்னொருத்தர கையேந்தாம வளர்த்துகிறேன், பரவாயில்ல இந்த மூணு மகன்மாரும் என்னோட பேசுறது இல்ல, ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம் உண்டு, அவர் வார்த்தையை பாருங்க, அவர் எங்க ஏக்கத்தை பாருங்க, சொல்றாரு என் மூணு மகன்ல ஒத்தற்ற சொல்லி இந்த கஃபன் புடவை தானே, அதை மட்டும் எனக்கு சொந்தமா வாங்கி தந்துருங்கோ, எனக்கு வெக்கமாகிதே, என் மையத்துக்கு கஃபன் கவர்மெண்ட் கஃபன் ஆகிடுமான்னு எனக்கு கவலை ஆகிதுன்னு ஒரு வாப்பா சொல்ற. சகோதரர்களே, அதனால உம்மவாப்பட விஷயத்துல கவனம் செலுத்துங்கோ, இந்த அளவுக்கு போக கூட தேவையில்லை. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில இந்த முதியோர் இல்லமும் உண்மையிலே நான் தேவைப்படும் சொல்லவே இல்லை, பண்பான பிள்ளைகள் இருக்கும் சொன்னா. அதனால கண்ணியமை கல்லாவினுடைய நல்லடியார்களே, இந்த ரெண்டையும் தாண்டி உம்மவாப்ப இல்லாட்டி அவங்களுக்காக வேண்டிய துவா செய்யுங்கோ, இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ, அவங்களுக்காக வேண்டிய அவங்களோட உறவுகளோட சேர்ந்து நடவுங்கோ. உம்மா மௌத்தானா, பாப்பா மௌத்தானா, பெரியப்பா, சாட்சி, பெரியம்மா, இவங்களை போய் பாக்குறதே அந்த கபிராளிகளுக்கு நன்மை. வசிலா அல்லத்தி லா தூசலு இல்லா விகிமா, அவங்கள பேர்ல சதகாக்கள் செய்யுங்கோ, அவங்களுக்காக வேண்டிய துவா செய்யுங்கோ. என்ன நிலைமையில இருக்கிறாங்களோ கபருக்குள்ள அல்லாஹு அலம், எங்களை வளர்த்தாங்க, எங்களை பார்த்தாங்க, இன்னைக்கு கபுராளியா போயிட்டாங்க, எங்களோட மேனில ஒரு துணி நெருப்பு பட்டத்தை பார்த்து பொறுத்துக் கொள்வாங்களா, அவங்க கபருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிருந்தா அவங்களோட விஷயத்த சும்மா விட்டுடாதீங்க. அவங்க ஏதாவது உடன்படிக்கைகள் செய்திருந்தா, வாக்குகள் அளிச்சிருந்தா, அது பள்ளிக்கோ வீட்டுக்கோ பக்கத்துக்கோ அந்த வாக்கு நிறைவேற்றிடுங்க. ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சையும் சொல்லி கொடுத்தாங்க, இஸ்திக்ஃபார் துவா. அந்த தாய் தந்தைமார நண்பர்களோட பழகினவங்களோட இக்ராமா நடந்து கொள்றது, உறவுகளோட சேர்ந்து நடக்கிறது, அவங்களோட உடன்படிக்கைகள் நிறைவேற்றி வைக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெரிவ தருவானாக. எங்களோட உம்மாப்பட பாவங்களை அல்லாஹ் நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், எல்லாம் கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ், அவங்களை சொர்க்கவாதி ஆக்கிடுவாயாக. யாரு உம்மாப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ நீ இந்த ஆயுளை கொடுப்பாயாக, சந்தோஷமான வாழ்க்கை கொடுப்பாயாக. நாங்க அவளுக்கு என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லி போய் கேட்டு மன்னிப்பு கேட்க தயாராகிறோம் யாழ்லா. இந்த கொத்துபாவுக்கு பின்னால் அதை முதல் வேலையா செய்யறோம் யாழ்லா. எங்களை மன்னிப்பாயாக, எங்களும் அப்பமார மன்னிப்பாயாக. யாழ் உன்னை பத்தி சொல்லி தந்தவங்க கனிமாவை சொல்லி தந்தவங்க யாழ்லா, ஈமான சொல்லி தந்தவங்க யாழ்லா, இஸ்லாத்தை சொல்லி தந்தவங்க யாழ்லா, உன்னை அறிமுகம் செஞ்சு வச்சவங்க யாழ்லா. எங்களோட மூவப்பமாரில் யாரெல்லாம் கபிராளிகள் ஆயிட்டாங்களோ அவங்களோட கபிர்களை சுருக்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக, விசாலமான கபராக ஆக்குவாயாக, நல்லடியாரும் கபராக ஆக்குவாயாக. யாழ்லா அவங்களே எத்தனையோ சந்தோஷங்க அவங்க இல்லாம கண்டுட்டோம் யாழ்லா. பெருநாள்கள் எத்தனை வந்து போகுது எங்களுடைய உமா அப்பா கபர்ல யாழ்லா. யாழ்லா எத்தனையோ கல்யாணங்களை பாக்குறோம் யாழ்லா, எத்தனையோ குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம் யாழ்லா. அவங்களுக்கு காட்டவும் இல்ல, அவங்க பார்க்கவும் இல்ல, அவங்க ஒன்றை வந்து சேர்ந்துட்டாங்க யாழ்லா. ஆனா ஒன்று ஒன்றே ஒன்றை மட்டும் கெஞ்சி கேட்கிறோம் யாழ்லா, எங்களுடைய உமா அப்ப இல்லாம எங்களுக்கு சொருக்கத்தை தந்துட்டாரு, அவங்களை சேர்த்தி தருவாயா, அவங்களோடு சேர்த்தி தருவாயாக, அவங்களையும் எங்களை சுருக்கத்துல வாழ வைப்பாயாக, அந்த திருமுகங்களை மறுமையில் நபியுடைய முகத்தோடு சேர்த்து காட்டுவாயாக, அவங்களை கரம் பிடித்து சுருக்கம் போகும் பாக்கியத்தங்களுக்கு தாயல்லா, எங்களையும் அவங்களின் பாவங்களை மன்னிச்சிரியா யாழ்லா. எத்தனையோ கஷ்டங்கள் நாங்க பொருத்திக் கொள்கிறோம் யாழ்லா. தாயை விட இரக்கம் காட்டக்கூடிய ரஹ்மானே யாழ்லா, எங்களோட உம்மா அப்பாக்கு இரக்கம் காட்டுவாயாக, அவங்களோட அந்தஸ்துகளை உயர்த்துவாயாக, நோய்களை போக்குவாயாக, அவங்களோட கபர்களை சந்தோஷமாக்கி வைப்பாயாக, சொர்க்க பூங்கோலையா சுஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. யாழ்லா எங்கட பிள்ளைகளை வச்சு எங்கட முகத்துல கறி பூசிடாத யாழ்லா, கேவலத்தை தந்துடாதே அல்லா. எங்க பிள்ளைகளை சாலிஹானவர்கள் ஆக்குவாயாக, தக்குவாதாரிகள் ஆக்குவாயாக, அவங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, அவங்களோட மனதில் எங்களை பத்தி எது தவறு இருந்தா மன்னிப்பாயாக, அதே மாதிரி எங்கட மனதில் என்ன கஷ்டம் இருந்தா அவங்களை மன்னிச்சு கொடுத்துருவாயாக. யாழ் எங்கட மனதில் அவங்களுக்கு துவா செய்ய வைப்பாயாக, எங்கட பிள்ளைகளை வச்சு எங்களை கண்களை குளிர செய்யலாம், தக்குவாதாரிகள் ஆக்குவாயாக, தீன்தாரிகள் ஆக்குவாயாக, முத்தகங்களாக ஆக்குவாயாக, நல்ல ஞாபக சக்தியை விளக்கத்தை நல்ல நிலைவாற்றலை கொடுப்பாயாக, நஷ்டவாளி ஆக்கிறாரே அல்லா. எங்க பிள்ளைகளுக்கு எங்க வாயால பதுவா வாரதை விட்டு பாதுகாத்துருவாயாக, மன்னிச்சு நல்ல குடும்பமாக சாலிஹானவர்களாக, நபியுடைய குடும்பத்து மாறி கண்ணியம் பெற்றவர்களாக, தீனுடைய உறுதியை உள்ளவர்களாக வாழ வைப்பாயாக.